அன்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒளிபரப்பாகும் தமிழோசை. செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது சிவகுமார். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் தமிழக இளைஞர் ஒருவர் மீது கர்நாடக இனவாத அமைப்பினர் சில தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் சம்பவத்துக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்த கண்டனம்.
ஒரு தமிழ் இளைஞன் தன் காவிரியின் சட்டபூர்வமான உரிமையை முகநூல பதிவு செஞ்சா ரோட்ல வச்சு அடிப்பீங்களா? இது மிகுந்த கண்டனத்துக்குரிய செயல்.
இலங்கையில் மத்திய மாகாண சபையினால் புதிய நியமனம் செய்யப்பட்டுள்ள பட்டதாரி ஆசிரியர் நியமனத்தில் குறைவான தமிழர்களே இடம்பெற்றுள்ளதாக மத்திய மாகாண சபை உறுப்பினர் கணபதி கனகராஜ் தெரிவித்துள்ள கருத்து.
விண்ணப்பதாரிகள், நாங்கள் விண்ணப்பித்திருந்தோம், எங்களுக்கு அனுமதி அட்டையோ பரீட்சை செய்வதற்கான வாய்ப்போ கிடைக்கும்
ஆகியவை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் அறவாழி இளம்பருதி மற்றும் விஷ்ணுபிரியா.
சிரியாவில் அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவிற்கு இடையேயான ஒப்பந்தத்தால் திங்களன்று தொடங்கவுள்ள போர் நிறுத்தத்தில் கலந்து கொள்வது குறித்து சிரிய போராளி குழுக்கள் இன்னும் இறுதி முடிவெடுக்கவில்லை. இந்த போர் நிறுத்தத்தையும் உதவிகள் விநியோகப்படுவதையும் வரவேற்பதாகவும், ஆனால் இந்த ஒப்பந்தத்தின் மற்ற அம்சங்கள் குறித்து தங்களுக்கு கருத்து வேறுபாடு உள்ளதாகவும் ஆலப்போவில் உள்ள போராளி குழு அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். வலிமையான போராளி குழுக்களில் ஒன்றான ஹர்ரார் ஹல்ஷாம் இந்த ஒப்பந்தத்தை முற்றாக நிராகரிக்கலாம் என தெரிகிறது.
வடமேற்கு பாகிஸ்தானில் அரசின் போலியோ ஒழிப்பு திட்டத்தில் முன்னணி பிரமுகரான மருத்துவர் ஒருவரை அடையாளம் தெரியாத ஆயுததாரி சுட்டுக் கொன்றுள்ளார். மருத்துவர் ஜாக்கா உல்லா கான் பஷாவரில் இருந்த தன்னுடைய வீட்டிற்கு அருகே நெருங்கிக் கொண்டிருந்த போது இருசக்கர வாகனத்தில் வந்த ஒருவர் துப்பாக்கிச்சூடி நடத்தினார். சமீப ஆண்டுகளில் போலியோ நோய் தடுப்பு பிரச்சாரங்களில் ஈடுபட்ட 80-க்கும் அதிகமானோரை இஸ்லாமியவாதிகள் கொன்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது.
15 ஆண்டுகளுக்கு முன் உலக வர்த்தக மைய கட்டிடத்தின் வடக்கு டவர் பகுதியில் விமானம் ஒன்று மோதிய அதே நேரத்தில் அதனை குறிக்கும் விதமாக நியூயார்க் நகரில் மணிகள் ஒலித்தன. செப்டம்பர் 11ஆம் தேதி நடந்த தாக்குதலில் சுமார் 3000 பேர் கொல்லப்பட்டனர். வெள்ளை மாளிகையில் அதிபர் ஒபாமா 1 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினார். 15 ஆண்டுகளுக்கு முன் விமான தாக்குதலுக்கு உள்ளான அமெரிக்க பாதுகாப்பு தலைமையகமான பென்டகனில் இன்று நடைபெற்ற நினைவு கூட்டத்தில் பேசிய அதிபர் ஒபாமா, ஒரே தேசம் என்ற குணத்தை மீண்டும் உறுதிப்படுத்த வேண்டும் என்று அமெரிக்கர்களை வலியுறுத்தியுள்ளார். மேலும் அமெரிக்காவை மட்டுமின்றி அதன் கொள்கையையும் பாதுகாக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார்.
துருக்கியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 28 மேயர்களுக்கு மாற்றாக வேறு நிர்வாகிகளை பதவி அமர்த்தியது ஒரு நிர்வாக கவிழ்ப்பு என குருதிய ஆதரவு மக்கள் ஜனநாயக கட்சி விவரித்துள்ளது. வியாழனன்று பணிநீக்கம் செய்யப்பட்ட மேயர்களுக்கு பதிலாக அதிகாரிகள் இன்று பொறுப்பேற்க உள்ளனர். 24 பேர் குருதிய PKK தீவிரவாதிகளுடன் தொடர்பு வைத்துள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டது மற்றும் 4 பேர் ஜூலை மாதம் நடந்த ஆட்சி கவிழ்ப்பு சதியில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்பட்டது.
லிபியாவின் கிழக்கில் உள்ள கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த எண்ணெய் நிலையங்களை கைப்பற்ற புதிய மோதல்கள் வெடித்துள்ளன. படையை விட்டுச் சென்ற முன்னாள் தளபதி லிஃபா ஹெப்தரின் விசுவாச படையினர் இன்று புதிய தாக்குதலை தொடுத்துள்ளதாக அந்த எண்ணெய் நிலையங்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் குழுவின் பேச்சாளர் BBCயிடம் தெரிவித்துள்ளார். சைனா, சிட்ராம் மற்றும் ரஸ் லனூஃப் ஆகிய பகுதிகளில் சண்டை நடந்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஆனால் தளபதியின் விசுவாச படையினர் எண்ணெய் நிலையங்களை தற்போது கைப்பற்றியுள்ளதாக கூறப்படும் செய்தியை அவர் மறுத்துள்ளார்.
உகாண்டாவில் அதிபரின் பசுவை திருடிய குற்றச்சாட்டில் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மத்திய உகாண்டாவில் அதிபர் யொவேரி முசேவேனிக்கு நீண்ட கொம்புகளை கொண்ட மாடுகளின் மந்தை உள்ளது. இந்த பசுக்கள் அங்கிருந்துதான் திருடப்பட்டது என போலீசார் தெரிவித்துள்ளனர்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இனி செய்தி அரங்கில் முதலில் இந்திய கண்ணோட்டம். தமிழக இளைஞர் ஒருவர் மீது கர்நாடக இனவாத அமைப்பை சேர்ந்த சிலர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் விவகாரத்துக்கு தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இது குறித்த செய்திகளை வழங்குகிறார் நமது சென்னை செய்தியாளர் ஜெயக்குமார்.
தமிழக இளைஞர் ஒருவர் மீது கர்நாடக இளைஞர் அமைப்பை சேர்ந்த சிலர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் விவகாரத்திற்கு தமிழக அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் தமிழக அமைப்புகளை சேர்ந்தவர்கள் கண்டனம் வெளியிட்டுள்ளனர். அந்த இளைஞர் மீது விழுந்த ஒவ்வொரு அடியும் ஒருமைப்பாட்டின் மீது விழுந்த அடி என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கண்டனம் தெரிவித்தார்.
தமிழ் இளைஞனை அடித்து துன்புறுத்தி காவிரி வாழ்க, கர்நாடகம் வாழ்க, காவிரி கர்நாடகத்துக்குன்னு சொல்ல வைக்கிறையே, இது அயோக்கியத்தனம். நான் சித்தராமையாவுக்கு சொல்றேன், ஏன் நெருப்போட விளையாடுறீங்க? ஒரு தமிழ் இளைஞன் தன் காவிரியின் சட்டபூர்வமான உரிமையை முகநூல பதிவு செஞ்சா ரோட்ல வச்சு அடிப்பீங்களா? இது மிகுந்த கண்டனத்துக்குரிய செயல். அங்கே உள்ள தமிழர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது மாநில அரசின் பொறுப்பு, மத்திய அரசின் பொறுப்பு.
கர்நாடக மாநிலத்தில் ஆளும் காங்கிரஸ் அரசு மீண்டும் மீண்டும் தவறு செய்து வருவதாக தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டினார்.
மத்திய அரசு மாநிலத்திற்குள்ள முழு உரிமையை கொடுக்க வேண்டும் என்று நாம் வாதித்துக் கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் அங்கே ஆண்டு கொண்டிருக்கும் காங்கிரஸ் அரசு மறுபடியும் மறுபடியும் தவறு செய்கிறார்கள். ஆனால் அதை திசை திருப்பும் விதமாக காவிரி பிரச்சனையை வைத்துக் கொண்டு தமிழர்களை தாக்க வேண்டும் என்பதற்காக அங்கே உள்ள மாநில மக்களின் ஆதரவை பெற வேண்டும் என்ற குறுகிய நோக்கத்தோடு காங்கிரஸ் செயல்படுகிறது. அத்தனை பேருக்கும் பாதுகாப்பு கிடைத்தே ஆக வேண்டும்.
விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொழில் திருமாவளவன் நடவடிக்கை எடுக்க வேண்டிய மத்திய மாநில அரசுகள் வேடிக்கை மட்டும் பார்ப்பதாக குறை கூறினார்.
முகநூலில் காவிரி பற்றி பதிவு போட்ட ஒரு தமிழ் இளைஞரை பொது இடத்தில் வைத்து கன்னட இனவாத அமைப்புகளை சார்ந்தவர்கள் தாக்கி இருக்கிறார்கள். அவர்கள் மீது கர்நாடக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கவில்லை. மத்திய அரசு வழக்கம் போல வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது
என்றார் தொழில் திருமாவளவன். இதனிடையே தமிழகத்தின் அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவர் பி ஆர் பாண்டியன் இன்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் டெல்டா மாவட்டங்களில் வரும் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமையன்று காவேரி போராட்ட குழு நடத்தும் போராட்டங்களில் திரைப்பட நடிகர் மற்றும் நடிகைகள் பெருந்திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என அழைப்பு விடுத்துள்ளார்.
வருகிற 16ஆம் தேதி காவிரி டெல்டா மாவட்டங்கள் நடைபெற இருக்கின்ற முற்றுகை போராட்டத்தில் நடிகர் நடிகர்கள் எல்லாம் பங்கேற்க வேண்டும். அனைத்து அரசியல் கட்சிகளுடைய தலைவர்களும் காவிரி டெல்டா விழுந்து அந்த போராட்டங்களில் பங்கெடுப்பதன் மூலமாக பாதிக்கப்பட்டிருக்கிற விவசாயிகளுக்கு ஒரு ஆறுதல் அளிக்கிற வகையில் பங்கேற்க வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன்
என்றார் பி ஆர் பாண்டியன்.
ஜெயக்குமார் வழங்கிய குறிப்பது. இந்நிலையில் தமிழக இளைஞரை தாக்கியவர்களில் ஒருவரும் யுவா கர்நாடகா அமைப்பை சேர்ந்தவருமான லட்சுமிபதியிடம் தமிழக இளைஞர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது குறித்து நான் கேட்டேன்.
Scandal actor, what he is telling is vulgar words also he is telling. He has posted the about
அவருடைய ஃபேஸ்புக் கணக்குல மிகவும் மோசமா பதிவிட்டிருக்காரு. கர்நாடக ஹீரோக்களை எல்லாம் கேலி செஞ்சிருக்காரு. அவரை பிடிச்ச உடனே அவர்கிட்ட அதை பற்றி கேட்கதான் நினைச்சோம். நாங்க கேட்டப்ப அவரோட பதிலும் ரொம்ப மோசமா இருந்துச்சு. நான் எது வேணும்னாலும் செய்வேன், அதுக்கு நீங்க என்ன செய்ய முடியும், நீங்க எதுவும் செய்ய முடியாது, நீங்க ஏற்கனவே தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் விட்டாச்சு தானே அப்படின்னு சொன்னாரு.
ஆனால் இது குறித்து நீங்கள் போலீசிடம் புகார் செய்திருக்கலாமே.
நிச்சயமாக நாங்க போலீஸ் கிட்ட கூட்டிட்டு போக தான் நினைச்சோம். ஆனா அவரு நான் கழிவற போனோம் அப்படின்னு சொன்னாரு. நாங்களும் அவரை விட்டுட்டோம். ஆனா வேன்ல இருந்து அவர் மொபைலை எடுத்துக்கிட்டு ஓடிட்டாரு. நாங்க துரத்திட்டு போனோம், ஆனா அவரை பிடிக்க முடியல.
தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி கொண்டிருக்கும் இந்த வீடியோவை எடுத்தது நீங்கள் தானா?
We got a file from media persons only. We don't have any our own recording. Yeah, one thing I want to say one thing clearly.
இந்த ஃபைல் மீடியா நபர் கிட்ட இருந்து தான் எங்களுக்கு கிடைச்சது. நாங்களா எதுவும் பதிவு செய்யல. ஒன்னு மட்டும் தெளிவா சொல்ல விரும்புறோம், நாங்க தமிழர்களுக்கு எதிரானவங்க கிடையாது. நாங்க யாருக்கும் எதிரானவங்க இல்ல. எங்க கிட்ட மாட்டி அடி வாங்கின ஆளு தமிழர்களே ரொம்ப மோசமான ஆளு. பல தமிழர்கள் பரவாயில்லை, பலர் நல்லவர்களும் இருக்காங்க. ஒன்னு மட்டும் தெளிவா சொல்ல விரும்புறோம், நாங்க தமிழர்களுக்கு எதிரானவங்க கிடையாது. நாங்க தமிழ்நாட்டுக்கோ எந்த இனத்திற்கோ ஸ்டேட்டுக்கோ எதிரானவங்க இல்ல.
நீங்கள் அவரை விசாரிக்க சென்ற போது இது எப்படி ஒரு மீடியா நபருக்கு தகவல் தெரிந்து அவர் இதனை பதிவு செய்ய முடிந்தது?
யாரோ ஒரு மீடியா ஆளு தான் ரெக்கார்ட் செஞ்சிருக்காரு. பேரு தெரியாது, அது மொபைல் வீடியோ தான். எப்படி இங்க வந்தாருன்னு தெரியல.
This person is a bad person in middle of you guys. Please take him and teach him the lesson. We are told like that.
யுவா கர்நாடகா அமைப்பை சேர்ந்த லட்சுமிபதி.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இனி இலங்கை கண்ணோட்டம். மத்திய மாகாண சபையினால் புதிதாக நியமனம் வழங்கப்பட்டுள்ள கணிதம், விஞ்ஞானம் மற்றும் ஆங்கில பட்டதாரி ஆசிரியர்கள் நியமனம் குறித்து தமிழ் மாகாண சபை உறுப்பினர்கள் பலரும் கவலை வெளியிட்டுள்ளனர். இது குறித்த செய்திகளை வழங்குகிறார் நமது மட்டக்களப்பு செய்தியாளர் ஆர். உதயகுமார்.
மலையக பாடசாலைகளில் கணிதம், விஞ்ஞானம் மற்றும் ஆங்கில பட்டதாரி ஆசிரியர்களுக்கு கணிசமான வெற்றிடங்கள் உள்ளன. அப்படி இருந்தும் இந்நியமனத்தை பொறுத்தவரை அது தங்களுக்கு ஏமாற்றமாக அமைந்துவிட்டது என்கின்றார் மத்திய மாகாண சபை உறுப்பினர் கணபதி கனகராஜ்.
550 மேற்பட்ட ஆசிரியர் நியமனங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழ் மொழி மூலம் 10 முஸ்லிம் ஆசிரியர்களும் 2 தமிழர்களும் பட்டதாரி ஆசிரியர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். எங்களுக்கு அது ஏமாற்றத்தை தான் தந்தது. பாடசாலைகளை பொறுத்தவரையிலே 550 மேற்பட்ட பாடசாலைகள் இருக்கின்றன. எங்களுக்கு 2 பட்டதாரிகளை இங்கே வழங்கினால் எவ்வாறு மாணவர்கள் எதிர்காலத்திலே தங்களுடைய கல்வி நடவடிக்கைகளிலே ஈடுபட முடியும் என்பது பெருத்த ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அதிகாரிகளை பொறுத்தவரையில் போதிய அளவு விண்ணப்பங்கள் கிடைக்கவில்லை என்று கூறுகிறார்கள். ஆனால் பல விண்ணப்பதாரிகள் நாங்கள் விண்ணப்பித்திருந்தோம், எங்களுக்கு அனுமதி அட்டையோ பரீட்சை செய்வதற்கான வாய்ப்போ கிடைக்கவில்லை என்று பரீட்சார்த்திகளின் பக்கத்தில் இருந்து கருத்து தெரிவிக்கப்படுகிறது. இவை இரண்டும் எதிர்காலத்திலே மிக உன்னிப்பாக ஆராயப்பட வேண்டும்.
இந்த விடயம் தொடர்பில் தாங்கள் மத்திய மாகாண சபையிலும் கல்விக்கு பொறுப்பான முதலமைச்சரிடமும் ஆட்சேபனை தெரிவித்துள்ளதாகவும் அவர் கூறுகின்றார்.
எங்களுக்கு தெரிவிக்கப்பட்டது, இன்னும் சிறிது காலத்திலே புதிதாக ஆசிரியர் நியமனங்களை வழங்கப்படுகின்ற போது தமிழ் மொழி மூல விஞ்ஞான கணித ஆங்கில பட்டதாரிகள் சேர்த்து கொள்ளப்படுவார்கள் என்ற உத்தரவாதம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, தமிழ் பாடசாலைகளிலே நிலவுகின்ற ஆசிரியர் வெற்றிடங்களை கருத்தில் கொண்டு அந்த எண்ணிக்கையின் அடிப்படையிலே அவர்கள் இந்த நியமனங்களை வழங்குவதற்கு விண்ணப்பங்களை கோரினால் அது சிறப்பாக இருக்கும் என்ற ஆலோசனையும் நாங்கள் மத்திய மாகாண சபைக்கு முன்வைத்திருக்கிறோம். முதலமைச்சர் சரத் தேக்கநாயக் அவர்கள் எதிர்காலத்தில் இந்த கருத்துக்களை எல்லாம் கவனத்தில் எடுத்து எதிர்காலத்திலே விண்ணப்பங்களை கோருவதற்கு தயாராக இருப்பதாக கூறுகின்றார்
என்றார் மத்திய மாகாண சபை உறுப்பினர் கணபதி கனகராஜ்.
ஆர் உதயகுமார் வழங்கிய குறிப்பது. அடுத்து நேயர் நேரம் வழங்குபவர்கள் தங்கவேல் மற்றும் மரியம் மைக்கேல்.
வணக்கம் நேயர்களே, இந்த வார நேயர் நேரம் நிகழ்ச்சியிலும் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நம்முடன் இருக்கிறார் மைக்கேல். சரி மைக்கேல், இனி கடிதங்களுக்கு செல்லலாம். முதலில் நேயர்கள் மின்னஞ்சல் மூலம் அனுப்பியிருக்கும் கருத்துக்களை பார்க்கலாமே மைக்கேல்.
ஆம், ஜெயலலிதாவுக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம் என்ற செய்தி குறித்து எழுதும் கலிபோர்னிய நேயர் வி டி ரவிச்சந்திரன், இதைவிட பெரிய குட்டு ஜெயலலிதாவுக்கு இருக்க வாய்ப்பில்லை. சில வாரங்களுக்கு முன்னால்தான் சசிகலா புஷ்பா ஜெயலலிதா மீது வெடியை கொளுத்தி போட்டார், இப்போது நீதிமன்றம் சம்மட்டி கொண்டு அடித்துள்ளது என்கிறார்.
இலங்கை நல்லிணக்க ஆணைக்குழு அமைப்பது குறித்த அமர்வு தொடர்பாக எழுதும் கொழும்பு நேயர் சி ரத்னவடிவேல், நல்லிணக்க ஆணைக்குழு சம்பந்தமான அமர்வின் போது ஏறாவூர் முஸ்லீம் பள்ளிவாசல் தலைவர் தெரிவித்த கருத்து மிகுந்த கண்டனத்துக்குரியது என்றும், தமிழர்களின் நலன்களுக்கு எதிரான அவரது கருத்து தொடர்ந்தும் தமிழர்களுக்கான ஒரு தீர்வு வருவது போல தோற்றமளித்தால் தாமும் அதில் மூக்கை நுழைத்து தீர்வை தடுக்கும் நோக்கம் கொண்டது என்கிறார்.
வளைகுடாவில் அல்லல்படும் இந்தியர்கள் பற்றிய செய்தி குறித்து எழுதும் மதுரை நேயர் ஐஸ்வர்யா, வளைகுடா நாடுகளில் தற்போது பொருளாதார நெருக்கடியால் வேலைக்கு சென்ற இந்தியர்களை நாடு திரும்புமாறு வெளியுறவுத்துறை அமைச்சர் அழைப்பு விடுத்துள்ளார் என்ற விடயத்தை செய்தி அறிக்கையில் கேட்டேன். இந்த மாதிரி சிக்கல் ஏற்படும் என 3 அல்லது 4 மாதம் முன்பே வெளியுறவுத்துறைக்கு தெரியும். அப்போதே நடவடிக்கை எடுக்க தவறிய மத்திய அரசை கண்டிக்கிறேன் என்றும், வட்டிக்கு கடன் பெற்று வேலைக்கு சென்ற தொழிலாளர்களின் நிலை இன்னும் மோசம் என்கிறார்.
ஐநா செயலாளர் பான் கி மூன் அவர்களின் இலங்கை பயணம் பற்றி எழுதும் மேல்மாயில் நேயர் சாரதி ராதாகிருஷ்ணன், கடந்த 7 ஆண்டுகளுக்கு முன்பு தான் பயணம் மேற்கொண்ட இருந்ததை விட பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்று கூறிய பான் கி மூன் அவர்கள், போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்னென்ன உதவிகளை மேற்கொண்டார் என்பது எங்களுக்கு புரியாத புதிராகவே உள்ளது என்கிறார்.
அன்னை தெரசா அவர்களுக்கு புனிதர் பட்டம் வழங்கப்பட்டது தொடர்பாக வெளியான புகைப்பட தொகுப்பில் 23 புகைப்படங்களும் மெய் சிலிர்க்க வைத்து விட்டதாக கூறுகிறார் திருச்சிராப்பள்ளி நேயர் AM நஜ்முல் ஆரிஃபின்.
சரி, இனி பேஸ்புக் நேயர்கள் அனுப்பியிருக்கும் சில கருத்துக்களையும் பார்க்கலாமே மைக்கேல்.
கண்டிப்பாக. இந்தியா வியட்நாமுக்கு $500 மில்லியன் அமெரிக்க டாலர் கடன் என்ற செய்தி குறித்து எழுதும் சுதர்சன் சுந்தரலிங்கம், இறந்த தன் மனைவியை வீட்டில் கொண்டு போய்விட ஆம்புலன்ஸ் வண்டி இல்லாமல் தன் தோளில் சுமந்து கொண்டு போகிறார் ஒருவர், இதற்கு பிறகு ஊருக்கு உபதேசம் செய்ய வேண்டாம் என்கிறார். காஷ்மீரின் தற்போதைய நிலவரம் பற்றி திமுக MP திருச்சி சிவா அளித்த பேட்டி குறித்து எழுதும் முகமது சஃபீக், இந்தியாவிலும் மனிதநேயம் உள்ள நல்லவர்கள் இருக்கிறார்கள் என்பதை சிவா அவர்களின் கருத்தில் காண முடிந்தது என்கிறார்.
காவிரி பிரச்சனை தொடர்பாக கர்நாடகத்தில் நடைபெற்ற முழு அடைப்பு போராட்டம் குறித்து எழுதும் விண்ணரசன் ஆண்டனி, நீங்கள் தண்ணீர் கொடுத்தது அண்டை நாட்டுக்கு இல்லை, உங்கள் அண்டை மாநிலம்தான் என்று கருத்து தெரிவித்துள்ளார். அடுத்து BBC தமிழோசையுடன் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள அதற்கான எண்ணை தரலாமே மைக்கேல்.
நிச்சயமாக. வாட்ஸ்அப் எண் 0858 888 5569.
சரி, நேரமாகிவிட்டது மைக்கேல். இத்துடன் இன்றைய நேயர் நேரம் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் அடுத்த வாரம் நேயர்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வருவோம். வணக்கம் நேயர்களே.
வணக்கம் நேயர்களே.
நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் முன் ஓரிரு தலைப்புச் செய்திகள்.
சிரியாவில் அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவிற்கு இடையேயான ஒப்பந்தத்தால் திங்களன்று தொடங்கவுள்ள போர் நிறுத்தத்தில் கலந்து கொள்வது குறித்து சிரிய போராளி குழுக்கள் இன்னும் இறுதி முடிவை எடுக்கவில்லை. 15 ஆண்டுகளுக்கு முன் உலக வர்த்தக மைய கட்டடத்தின் வடக்கு டவர் பகுதியில் விமானம் ஒன்று மோதிய அதே நேரத்தில் அதனை குறிக்கும் விதமாக நியூயார்க் நகரில் மணிகள் ஒலித்தன. வடமேற்கு பாகிஸ்தானில் அரசின் போலியோ ஒழிப்பு திட்டத்தில் முன்னணி பிரமுகரான மருத்துவர் ஒருவரை அடையாளம் தெரியாத ஆயுததாரி சுட்டுக் கொன்றுள்ளார்.
தலைப்புச் செய்தி கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய தமிழோசை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.